ஆராதனை தாயக நீங்கதா எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர் உன்னதமானவர் உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இயேசுவே கிறிஸ்துவே எங்கள் இரட்சகராகிய ஆண்டவரே உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் எதிர்பார்ப்பு நீதான் ஐயா, எங்கள் இரட்சகர் எங்கள் ஆண்டவர் நீதான். கர்த்தாவே உண்மையாய் உம்மை தேடுகிற ஒருவரையும் நீ கைவிடுறதில்லையே தாதா. கர்த்தாவே இந்த நாளில் உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கேன். கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பக்குவப்படுத்துங்க. உம்முடைய ஆவியினால் எங்கள் நடத்துங்க. உம் சித்தம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே செய்யப்படட்டும். எங்களை விட்டுக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஆவியோட வலுத்தலுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் திரு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆபே ஆபே உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பகுமேண்டாட்டும். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மார்க்கு எழுதின தட்சிதி நூல் கவிதை பிளேஸ் புக் ஆஃப் மார்க் சாப்டர் 4 நாலாம் அதிகாரம் அதிலே 35வது வசனத்திலிருந்து 35வது வசனத்திலிருந்து முடியும் வரை, ஐ திங்க் 41வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போமே. படி 35லிருந்து 41வது வசனம் வரை. டாட் காம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் படி.
அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் விண்ணணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இரியாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
சாயங்காலமான போது ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை சீடர்களை பார்த்து சொன்னார், மறுபக்கம் போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார். இயேசு தன்னுடைய சீடர்களோடு படகிலே பிரயாணம் செய்தார். இயேசு செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நாம் வாசித்த இந்த வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். என கருமாறுகளே, இந்த பிரயாணத்தை ஆண்டவர் இயேசு ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லி அவர் அவர்களோடு கடந்து சென்றார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்முடைய செய்தியின் தலைப்பு அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கும் இக்கரைக்கும் இடையில்தான் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், எவ்வளவு வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள். ஏன் தெரியுமா? நாம் அக்கறைக்கு போகாதபடி நம்மை இடையிலே இடை நிறுத்த சத்துரு நம்மை சுத்தினே தெரிகிறார். இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது, நமது ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கும் பொழுது, நம்மை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அதாவது பரலோக ராட்சியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். So we have an invitation in our life to enter into heaven. நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு மிகப்பெரிய அழைப்பு, மகா பரிசுத்தமான அழைப்பை ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிருபையாக நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள், என்னுடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுவதற்கு சொல்லி பரம தகப்பன் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆகவே இந்த கருமான தேவ ஜனங்களே, அக்கறைக்கு செல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவை இந்த பூமியில இருந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பரலோக ராஜ்யம் நாம் போய் சேருவதற்குள்ளேதான் நம்முடைய வாழ்விலே அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர்ல அன்பு கூறுபவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்விலே பல போராட்டங்கள், கஷ்டங்கள். இனி இப்படி இருப்பினும் நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராய் இயேசு நாமத்திலே செய்யப்பட்டு வெற்றியுண்டு. அதை சொல்லத்தான் இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். நம்புற ஆண்டோட நாமத்துக்கு பயப்பட்டாடும். சரி, இப்ப கவனிங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி சீடர்களை அழைத்து பிரயாணத்தை ஆரம்பித்தார். சரி, அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பித்து போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென பார்த்தா பலத்த காற்று, அல்லது சுழல் காற்று, அல்லது பெருங்காற்று, அல்லது அப்போ சில 27 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட யூரோ கிளிதன் போன்ற பயங்கரமான காற்றுகள் திடீரென ஏற்பட்டு படகு அமிழ்ந்து போகிற ஒரு சூழலை வரும். காற்றின் வேகத்துக்கு தக்கதாக கடல் கொந்தளிக்கும். காற்று வேகமாக அடிக்க 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 கடல் அதிகமாக கொந்தளிக்கும். சோ இயேசு படகுல போய்கொண்டிருக்கிறார். தபை கவனிகள், இயேசு எங்க இருக்கிறாரு? படகுல இருக்கிறார். அவரோட இருக்கிறவர் எல்லாரும் அவரால் தெரிந்து கொள்ளப்படுவார். இயேசு படகுல இருந்தாலும் கடலில பயங்கரமான காற்று வந்திருக்குது. இயேசு படகுல இருந்தாலும் கடல் கொந்தளிச்சிருக்குது. இயேசு படகுல இருந்தாலும் சீடர்கள் மடியத்தக்கதாக அல்லது படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக கடல் கொந்தளிச்சிருக்குது. சோ நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், இயேசு படகுல இருந்தாலும் கடல் கொந்தளிக்கத்தான் செய்யுது. ஏனால் பலத்த காற்று அடிக்கிறபடியா இதிலிருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாம் இப்படிப்பட்ட சில போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீரும் பாதைகளிலே நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல முடிந்ததான் இருக்கிறது. நன்றாக கவனியுங்க. சில நேரத்தில் நாம் என்ன யோசிக்கிறது தெரியுமா? இயேசு என் வாழ்வில் இருந்தா என்னுடைய வாழ்விலே இவ்வளவு போராட்டம் இருக்குமா? இயேசு என்னோடு இருந்தால் என் வாழ்விலே இவ்வளவு பிரச்சனை இருக்குமா? இயேசு எனக்குள்ள இருந்தால் இவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணீர்களும் இருக்குமா? ஆகவே ஒருவேளை இயேசு என்னை விட்டு போய்விட்டாரோ, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளோ துன்பங்களோ கடிகளோடு சொல்லி சில நேரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரத்தான் செய்கிறது. எனக்கு அறிவானவர்களே, நான் ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போறது, தயவு செய்து கவனி. அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய உணர்வுகளை சார்ந்து ஒருபோதும் வாழவே கூடாது. நம்முடைய உணர்வுகள் சமயத்துக்கேற்ற சூழ்நிலைகள் கேட்ட மாறும், ஏறும் இறங்கும். ஆகவே நமக்குள்ள எழும்புகிற உணர்வுகளை சார்ந்து நாம் வாழ்வோமாக இருந்தால் நாம் ஓரம் போறது தவிர்க்க முடியாத போய்விடும். ஆகவே நாம் உணர்வுகளை சார்ந்து வாழாமல் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நம்பி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்களை நம்பி அதன்படி வாழ நாம் கற்றுக்கொள்ளும். சோ நாம் ஆவிக்குரியவர்கள் தானே. ஆகவே மாமிசத்துக்குரியவர்கள் தங்கள் உணர்வுகளுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் அல்லது நடந்து கொள்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ நாம் உணர்வுகளை சார்ந்து வாழ்ந்துவிடாமல் எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள், தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை, தேவனுடைய வசனத்தை சார்ந்து அதை தழுவி நாம் வாழ்வோமாக இருந்தால் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும். ஆகவே நன்றாய் கவனியுங்கள். இயேசு படகில் இருந்தாலும் பலத்த காற்று அடித்திருக்கிறது, சுழல் காற்று அடித்திருக்கிறது, படகு அமிழ்ந்து போகிற சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆகவே இயேசு நம்முடைய வாழ்வில் இருந்தாலும், ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கை படகில் இருந்தாலும், நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பாடுகள், கண்ணீர்கள், கவலைகள் வரத்தான் செய்யும். நான் சொன்னது போல அந்த நேரத்தில் இயேசு என்னை விட்டு போயிட்டாரோடு சொல்லி தயவு செய்து அப்படி ஒன்று நெஞ்சிடாதே. சொல்றதை கேளுங்க. என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசம் படுவதே அந்த ரகசியம். அடிக்கடி சொல்வது, இது ரகசியம், இது உலகத்துக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். கிறிஸ்து ஆவியாய் அதிர்ஷ்டமான தேவனாய் உனக்குள்ளே வாசம் பண்ணி உன்னை நடத்துகிறது உனக்கு தெரியும். பாவங்களை கண்டித்து உணர்த்தி உன்னை பரிசுத்த பாதையிலே நித்தம் நடத்துகிறவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்பது உனக்கு தெரியும். ஆனா உலகத்துக்கு அது தெரியாது. அது ஒரு ரகசியம் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. ஆகவே எனக்கு அருமானவர்களே, வேதம் சொல்கிறபடி ஆண்டவர் நமக்குள்ளேதான் இருக்கு. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாளிலே நமக்குள்ள வாசம் பண்ண வாடுகிறதுக்கு வந்துவிட்ட ஆண்டவர் இயேசு. கபடிங்க, இந்த உலகத்தில் நாம் இந்த சரத்தை விட்டு பிரிந்து வரைக்கும் நம்மை விட்டு ஒருபோதும் அவர் விலகுவதில்லை, அவர் மாறுவதும் இல்லை. ஏன் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுதும் சொல்லி தேவன் நமக்கு என்ன செய்திருக்காரு? வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தில் பலர் நமக்கு கையடித்து கொடுக்கிறார்கள், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. இந்த உலகத்தில் பல நபர்கள் நமக்கு பல வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள். ஆனால் மனுஷன் கொடுக்கிற வாக்குறுதிகள் என்றைக்கு நீடித்து நிலைத்திருக்கிறதாக நாம் அறியவே. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி, நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது போதுமே. தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இருப்பார்? நான் சொல்றது கேளுங்க, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அது ஒன்று போதும். கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கிறவர் யார் என்று வேதம் சொல்றது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு தான் அவர் இருக்கிறாரு. அவர் தந்த வாக்கு தந்தபடி அவர் நம்மோடு விலகுவதும் இல்லை, நம்மை விட்டு அகன்று போவதும் இல்லை. ஆனால் பாவம் செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்யறார், தூக்கப்படுகிறார். ஆகவேதான் நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாதீர்கள் சொல்லி வேதம் சொல்லுது. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு தடவையும் நாம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தூக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஆனால் நம்ம விட்டு அவர் விலகி போறதில்லை, கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்து தேவ வழிகளை மறந்து மனம் போல வாழ்ந்து ஆண்டவருக்கு துரோகம் செய்து கொண்டு இருப்பமாக இருந்தால் ஒரு கட்டம் வந்து ஆண்டவர் பொறுத்து பொறுத்து காலம் கொடுப்பாரு, மனம் திரும்பு குணப்படு, மனம் திரும்பு குணப்படுன்னு சொல்லி ஒரு கால எல்லை கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா அந்த குறிப்பிட்ட நபர் அவன் மனம் திரும்பி குணப்படாத பட்சத்திலே தேவன் அல்லது தேவ ஆவியானவர் அவரை விட்டு விலகிறார். அவர் விலகிறதை அவர் அறியாதிருப்பார், ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருப்பார். ஆனா நான் தேவனுடைய பிள்ளைன்னு தான் இருப்பார். இதுதான் சிம்சோனுக்கு நடந்தது. தேவனுடைய மனுஷன், தேவ ஆவியை பெற்ற பராக்கிரமசாலி தெளிலான வழியில இருந்து தொடர்ந்து அவன் பாவங்களை செய்த போது, தொடர்ந்து அவன் தேவனை துக்கப்படுத்தின போது, தொடர்ந்து அவன் பாவத்தில் நிலைத்திருந்த போது தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டது. அதற்கு பிற்பாடுதான் பெலிஸ்தர் அவனை பிடித்து சங்கிலிகளாலே கட்டி அவன் கண்களை பிடுங்கி அடிமையாக்கி பாவரிக்க வைத்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஏன் இந்த நிலைமை? தேவ ஆவியானவர் அவரை விட்டு விலகினபடியால் அவன் இப்படிப்பட்ட ஒரு கோலத்துக்குள்ள வந்தாடு சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு அறிவிப்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆனால் உணர்வுகளை சார்ந்து நாம வாழ்ந்திராதபடி தேவனுடைய வார்த்தையை நம்பி நாம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது ஒரு பாவத்தை தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தால் அதை நாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி நாம் தேவனோடு ஒப்புரவாகவும், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஆனா அவற்றை அறிக்கை செய்து விட்டுறோடு இறக்கம் பெறுவான் சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஆகவே பாவத்தோடு நாம் தொடர்ந்து வாழக்கூடாது, பாவத்தோடு நாம் விளையாடக்கூடாது, பரிசுத்த குலைச்சலில் நீடித்து நிலைத்திருக்க கூடாது. தேவன் நம்மை விட்டு விலகாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், ஆனால் நாம் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்க பட்சத்திலே தேவன் ஒரு காலக்கெடுக்கை கொடுத்து அதற்கு பிற்பாடு நம்மை விட்டு விழா. எனக்கு அறிவானவர்களே, நம்மில் ஒருவரையும் அவர் இழந்து போக வரும்பல், ஒருவரையும் அவர் இழக்க அவர் வரும்பல். ஏனென்றால் நம்மை மீட்க அவர் செலுத்தின கிரய பெரிது. உன்னையும் என்னையும் மீட்டு தன்னுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அக்கறை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் செலுத்தின கிரயம் மகா பெரியது. சிலுவையிலே இயேசு உனக்காக எனக்காக மரித்திருக்கிறார், உனக்காக எனக்காக தேவகுமார சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். மறந்துடாத, உனக்காக தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். மறக்காத, உனக்காக ஆண்டவர் இயேசு மரித்திருக்கிறார். ஆகவே உனக்கு தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீ காத்துக்கொள்ள பிரயாசப்படண்டு. ஆண்டவர் இயேசு நாமத்திலே அன்போடு நான் உனக்கு புத்தி சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடு. இடக்கருமானவர்களே, இயேசு படகுல தான் இருக்கிறார், ஆனா பலத்த காற்று அடிக்குது. சோ கடலின் காற்றின் வேகத்துக்கு தக்கன கடல் கொந்தளிக்கும்படி சொல்றேன். இப்ப என்ன கவனிங்க, கடல் கொந்தளிக்க படகு அமிழ்ந்து போகிற ஒரு நிலைமை வந்துவிட்டது. சோ அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குது, ஒருவரை ஒருவர் பார்த்து கதிச்சு பயந்து போயிட்டாங்க. இயேசுவை பார்த்தால் அவர் பின்னணியத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த 12 பேருக்குள்ளையும் மரண பயம் வந்துட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை நம்பி வந்தோமே. அதே கலிலேயா கடல்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. இயேசு கலிலேயா கடல்ல வைத்து தான் பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு போன்றவர்களை அழைத்தார். ஆண்டவர் இயேசுடைய 12 சீஷர்களே பெரும்பாலானவர்கள் செம்படவர்கள், மீனவர்கள், அதிகமாக இந்த கலிலேயா கடலிலே மீன் பிடித்த அனுபவம் உள்ளவர்கள். சோ அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு கூட அந்த கடலிலே திடீரென அடித்த பலத்த காட்டினால் கடல் கொந்தளித்ததினால் அவர்கள் பயந்து ஒருவரோட பார்த்து மரண பயம் அவர்களை ஆட்கொண்ட போது அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுவோ அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். சோ என்ன செய்யறார்கள், போய் ஆண்டவர் இயேசுவை எழுப்புறார்கள். என்ன சொல்லி எழுப்ப, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு. இயேசு பேதுருவும் மந்திரமும் அழைக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன படகு வலைகள் தொழில் துறை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஓஹோ, இயேசுவை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டுமோ? இங்கேதான் நம்மள பல சிக்கிரம் பாருங்க. அப்போஸ்தலர்களை அல்லது சீசைகளை, பேதுருவை, அந்திரியாவை, யாக்கோபு, யோவானை இயேசு அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு, ஆன் தி ஸ்பாட் உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினார்களா? அப்படியான நாம் கற்றுக்கொண்டிருக்கிற வேத சத்தியம் தான் என்ன, இயேசுவை முழு மனதோடு பின்பற்ற வேண்டுமாக இருந்தால், ஆண்டவர் இயேசுவை முழு மனதோடு நாம் பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த உலக காரியங்களை நாம் விட்டு விட்டுதான் ஆகணும். நான் சொல்லுவது சத்தியம். தேவ ஆவிய ஒரு பெற்றவனாக இருந்தால் நான் சொல்றதை அவன் ஏற்றுக்கொள்வான். இந்த உலக காரியங்களை நாம் விட்டு விடாமல் ஆண்டவர் இயேசுவை முழுவதுமாக நாம் பின்பற்ற முடியாது. வாய் இயேசு என்ன சொன்னாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. உலகத்தையும் தேவனையும் ஒரே நேரத்தில் சேவிக்க உங்களாலே முடியாது என்று இயேசு தெட்ட தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் விடை கொடுத்து ஆண்டவர் இயேசுவை முழுவதுமாக பின்பற்ற நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒரே நாளில இந்த காரியம் நடக்காதுதான், ஆனா நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்ப, நம்முடைய அர்ப்பணிப்புக்கு ஏற்ப, நம்முடைய ஒப்பு கொடுக்குதலுக்கு ஏற்றபடி, தேவ ஆவியனுடைய கிரியின்படி நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு விடை கொடுத்து ஆண்டவர் இயேசுவை முழுவதுமாக பின்பற்ற நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமே என்றால், பலர் இந்த உலக காரியங்களில் சிக்கிக்கிறாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் வாழ்றவன் உலக பிரகாரமா வாழ்றான், உலகத்தை அனுபவிக்கிறான். ஆனா உலகத்தையும் விட்டு தேவனுக்குள்ளேயும் வந்து இந்த ரெண்டும் கெட்ட நிலைமையில் இருக்கிறார்கள், இவர்கள் தான் ரொம்ப பரிதாபமானவன். ரட்சிக்கப்படாதவன் உலகத்தை அனுபவிக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி உலகத்திலும் அன்பு கூர்ந்து தேவனிலும் அன்பு கூர்றது மிகவும் பரிதாபமான ஒரு காரியம். மிகவும் உலகத்தையும் அனுபவிக்காமல் தேவனை முழுவதும் சேவிக்காமல் ரெண்டும் கெட்ட வாழுகிற, ரெண்டும் கெட்டு வாழுகிற வாழ்வு மிக பரிதாபமான ஒரு காரியம். சோ திடீரென காற்று அடித்தபடியால கடல் கொந்தளித்த போது அப்போஸ்தலர்கள் பயந்தார். இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். சோ அவங்க என்ன செய்தார்கள், போய் ஆண்டவர் இயேசுவை எழுப்புறாங்க. என்ன சொல்லி எழுப்புறாங்க தெரியுமா, ஐயரே ஆண்டவரே நாங்கள் செத்து போகிறோம், உமக்கு இதை குறித்து கவலை இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், உண்மை நம்பி வந்திருக்கோம், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை நம்பி வந்திருக்கிறோம், இப்ப நடுக்கடலில இப்படியே நாங்கள் மடிந்து போகிறோம், மறித்து போகிறோம், உமக்கு இதை குறித்து கவலை இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவை எழுப்புறார்கள். பயத்தோடு, மரண பயத்தோடு இயேசுவை போய் எழுப்புறது நாம பார்க்கூடியதாக இருக்கு. எனக்கு அறிவார தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் திடீரென அடிக்கிற பலத்த காட்டினால், கடல் கொந்தளிக்கிறதுனால், திடீர் நம்முடைய வாழ்விலே வருகிற பயங்கரமான பிரச்சனைகளால் அவைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் போற நேரங்களில, சில வேளைகளில நாமும் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றோம் தெரியுமா, ஆண்டவரே நான் அழுகிறேன், கண்ணீர் விடுகிறேன், உமக்கு கவலை இல்லையா, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், மன்றாடுகிறேன், நீ கேட்கறது இல்லையா, ஒழுங்கா ஆராதனைக்கு போகிறேன், ஆண்டவரே ஒழுங்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன், ஆண்டவரே உமக்கென்று கொடுக்கிறேன், பின்ன ஏன் இந்த வாழ்வில் இத்தனை வேதனைகளும் பாடுகளும் பிரச்சனைகளும், உமக்கு நீ கேட்கறது இல்லையா, உமக்கு கண் இல்லையா, உமக்கு கவலை இல்லையா என்றெல்லாம் சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் சில இடத்துல கேட்கிறோம் இல்லையா. உன்னோட மனசாட்சிக்கு தெரியும், வாழ்க்கையில் வருகிற பாடுகள் ஒருவேளை நம்மை அப்படி கேட்க வைக்கிறதும். எனக்கு அறிமானவர்களே ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும், இப்படிப்பட்ட பலத்த காட்டுகளை தேவன் நம்முடைய வாழ்விலே அனுமதிப்பது நோக்கவில்லை. இப்படிப்பட்ட கடுங்காட்டுகளையும் கொடிய காட்டுகளையும் நம்முடைய வாழ்விலே தேவன் அவ்வப்போது அனுமதிப்பது நோக்கவில்லை. என கருமானவர்களே நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லும் பொழுது நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்று சொல்கிறார். அது என்ன பரீட்சை, அது விசுவாசம் பரீட்சையா. ஆகவேதான் அவர் வரிக்கிறதுக்கு முதல்ல சொன்னாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம் அது, விசுவாச போராட்டம். ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டம் அது, விசுவாச ஓட்டம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று எபிரேயர் 12:12 வாசிக்கிறோமே. நல்ல போராட்டம், விசுவாச போராட்டம், ஓட்டத்தை முடித்தேன். விசுவாச ஓட்டத்தை முடித்தேன். கரிமாரியவர்களே சொல்றாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு உடைய தலை வெட்டப்பட போது. இதுவரை ஆண்டவர் இயேசுவை ஓங்கி உரைத்துக் கொண்டிருந்த அந்த குரல் ரெண்டு போது அவைதான் அவர் சொன்னாரு, நான் இப்பொழுது பாடபடியாக பார்க்கப்பட்டு போவேன். எனக்கு அறிவார தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல. அது என்ன பரீட்சை? விசுவாச பரீட்சையாக. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசமும் பரீட்சை பார்க்கப்படும். ஐ சே இட் அகைன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசமும் பரீட்சை பார்க்கப்படும். சோ ஆகவே நாம் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், நாம் தொடர்ந்து தேவ பலத்தில் முன்னேற நாம் கற்றுக்கொள்ளுவோம். இயேசு படகுல தான் இருக்கிறாரு, காற்று அடிக்குது, ஆனா அமிழ்ந்து போகிற சூழ்நிலை வருது. அதெல்லாமே நாம என்ன செய்யறது? விசுவாசத்தோடு ஊக்கமாக ஆடவிடத்தில் ஜெபித்து செயல்படு. தசரத்தில் சொல்றது, மற்றவர்களுடைய வாழ்வில் நடக்கிற அற்புதங்களை கேட்டு நாம பக்தி விருத்தி அடைகிறோம். இட் இஸ் குட். அடுத்தவர்களுடைய வாழ்வில் செய்கிற அற்புதம், ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்களை கேட்டு நாம பக்தி விருத்தி அடைகிறோம், நல்லது. ஆனால் தேவன் நம்முடைய சொந்த வாழ்விலே செய்கிற அற்புதங்களை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் இன்னும் மெருகிறது. பாரு, நம்முடைய வாழ்வில் தேவன் செய்கிற அற்புதங்களை அனுபவிக்கும் பொழுதுதான் நம்முடைய விசுவாச நரம்புகள் இன்னும் முறுக்கிறது. பாரு, ஆகவே நெருக்கடிகளின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே தேவன் நம்முடைய வாழ்விலே செய்கிற அற்புதங்கள் ஒரு நோக்கத்தோடு, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கிற பாடுகளும் நெருக்கங்களும் கஷ்டங்களும் ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும் என்று உண்மைப்படி நான் உணர்ச்சி. ஆகவே நெருக்கடிகளை பார்த்து சோர்ந்து போகாது, நெருக்கடிகளை கண்டு துவண்டு போகாது, கஷ்டங்களை பார்த்து பின்னடைஞ்சிடாது. முன்னர் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஏனென்றால் படகில் இருந்த இயேசு கிறிஸ்து உன்னோடு தான் இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில் வருகிற நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்களை கண்டு நாம பின்வாங்கிடாதபடி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். நம்முடைய வாழ்வில் அடிக்கடி சோதிக்கப்படுற ஒரு ஏரியா விசுவாசமாகும். ஏனென்றால் இது இல்லாவிட்டால் நாம் ஆண்டவரோடு வாழ முடியாது, தேவனுக்கென்று வைராக்கியமாக ஜீவிக்க முடியாது. சோ விசுவாசம் இருந்தா தான் நாம் ஜெபிக்க முடியும். ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் தான் ஆண்டவர் பதில் கொடுக்க நம்ம படிப்போமே. சோ விசுவாசம் இருந்தா தான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். சோ விசுவாசம் இருந்தா தான் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். விசுவாசம் இருந்தா தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். சோ அண்ட் சோ ஆகவே கரிமானவர்களே, விசுவாசம் இல்லாவிட்டால் ஒட்டுமொத்தமாக தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதை கவனியுங்கள், உன்னுடைய விசுவாசத்தை இன்னொருவர் காக்க முடியாது. Somebody can help you. யாராவது சில விசுவாசிகள் நெருக்கடி வரும்பொழுது உனக்கு உதவி செய்யலாம், ஆறுதல் சொல்லலாம். ஆனால் உன் விசுவாசத்தை நீதான் காத்துக்கொள்ளும். எனக்குள்ள ஆண்டவர் ஆரம்பிச்ச விசுவாசத்தை நான் தான் காக்க முடியும். யாராவது எனக்கு உதவி செய்யலாம், ஜெபம் பண்ணலாம், புத்தி சொல்லலாம், ஆறுதல் சொல்லலாம், பட் என்னுடைய விசுவாசத்தை நான் தான் காக்க முடியும். வேண்டாம், எனக்கு ஒரு ஆத்துமா இருக்குது. ஆகவேதான் பைபிள் சொல்லுது, ஆத்துமா அறிவில்லாம இருக்கிறது நல்லதல்ல. ஆகவே உன் ஆத்துமா ஈடற ஆண்டவர் இயேசு உனக்குள்ள ஆரம்பித்திருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, உனக்குள்ள ஆரம்பித்திருக்கிற விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படும். ஆகவே அந்த நேரத்தில் உன் விசுவாசத்தை காத்துக்கொள். ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன் வாழ்க்கையில வருகிற போராட்ட நெருக்கடிகளை கண்டு பின்வாங்கிடாதபடி ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இதை அனுமதிக்கிறார் சொல்லி நினைத்து விசுவாசத்தோடு ஜெபித்து சத்தியத்தின் அடிப்படையில் நீ ஜெயம் பெறுவாக இருந்தால், வெற்றி பெறுவாக இருந்தால், உன் வாழ்விலே ஒரு மிகப்பெரிய திருப்பம் உண்டாகும். சொல்ல கேளுங்க, நாம் அறிந்தோ அறியாமலோ எல்லாருமே ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறோம். சோ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு புள்ளிகளும் அறிந்தோ அறியாமலோ ஒரு போர்க்களத்தில் தான் நிற்கிறோம். நமக்கு ஒரு எதிரி உண்டு, நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நாம தோற்று போய்விட்டால், எதிரி நம்மை மேற்கொண்டு விட்டால், நாம் தேவ ராஜ்யத்தில் செல்ல முடியாது, அக்கறைக்கு போக முடியாது. அவதான் அடிக்கடி சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தை மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்கு. அழைக்கப்பட்டவர்களும் அபிஷேகிக்கப்பட்டவர்களும் கூட அக்கறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படும். வேதத்துல பல பரிசுத்த வார்த்தைகளை நாம பார்க்கிறோம், பல ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி, அவருடைய விசுவாச பரிச்சு. ஆகவே கருமாறு தேவடைய ஜனங்களே, இயேசு உள்ளோடு தான் இருக்கிறார். ஆனா போராட்டம் வராது என்று நினைக்காது. இயேசு உள்ளோடு இருந்தால் பிரச்சனைகள் வராது என்று நினைக்காது. இயேசு உனக்குள்ள இருந்தால் வியாதி வராது என்று நினைக்காது. வரும், ஆனால் உனக்கு ஜெயம் இருக்குது, வெற்றி இருக்குது, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஏன் தெரியுமா? இயேசு உன்னோடு இருக்கிறபடியால், இயேசு உனக்குள்ள இருக்கிறபடியால் எல்லா நெருக்கடிகளில் இருந்து உனக்கு விடுதலை தர ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். கலிலியா கடலிலே படகிலே தர்சீசகளோடு பயணம் செய்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறாரு. இந்த இயேசு இன்றைக்கு உன் வாழ்க்கை படகுல இருக்கிறாரு, உனக்குள்ள இருக்கிறாரு. அவர்களை காப்பாற்றின இயேசு உன்னையும் காப்பாற்றி அக்கறை கொண்டு போய் சேர்க்க அவர் உனக்குள்ளே வந்திருக்கிறார். ஆகவே உன்னோடு இருக்கிற ஆண்டவரோடு இருக்கிற உறவை காத்துக்கொள். அந்த உன்னதமான தேவனோடு நடக்க, அவர் சத்தத்தை கேட்க, அவர் சித்தத்தை செய்ய தயவு செய்து ஒப்புக்கொண்டு இந்த உலகத்தின் சத்தங்களை கேட்டு இந்த உலகத்தின் வழிகளிலே அலைந்து அழிந்து போகாமல் உன் ஆத்மாவை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திலே நான் உனக்கு புத்தி சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்துக்கு மகிமை கடவுள் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, கடல் கொந்தளித்தது, இயேசு பின்னணியத்தில் படுத்திருந்தார். சீடர்கள் போய் இப்ப எழுப்புறார்கள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? ரைட். இயேசு எழுந்தார், என்ன சொன்னாரு? இறையாதே அபிதலர். ரெண்டு வார்த்தை சொன்னார். காட்டுக்கும் கடலுக்கும் காதிருந்ததோ எனக்கு தெரியல. இறையாதே அமைதலாதே சொன்ன உடனே காட்டும் கடலும் அவர்ந்தது. லூக்கா சுவிசேஷத்தில் கேட்கும் பொழுது உடனே அமைதல் உண்டாயிடு. கடலிலே பலத்த காற்று அடித்தால், புயல் காற்று அடித்தால் கடல் அமைதியாகி அமைதல் உண்டாக கிட்டத்தட்ட மூன்று நாள் செல்லுவார். ஆனா இங்கே சுப்பனிச்சுட்டு ஒரு காற்று நடந்திருக்குது. இறையாது அமைதலாக இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே காட்டும் கடல் வெளி செய்திருக்கு, கீழ்படிந்திருக்கு. கத்தருக்கு சோதரம். இயற்கைகள் கீழ்படியுது, காற்றும் கடலும் கூட கீழ்படியுது. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தான் ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வருகிறார். இயற்கைகள் கூட காற்றும் கடலும் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறது, கீழ்ப்படுகிறது. ஆனால் தேவ சாயலாக அழைக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன் மனுஷன்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வருகிறார். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விரும்பாது இருக்கிறார். ஆகவேதான் ஆராதனைக்கு வந்தாலும் ஆலயத்துக்கு நம்ம வந்தாலும் நமக்குள்ள தேவனுடைய வசனம் செல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். அதான் நம்முடைய பிரதான நோக்கம், ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஏற்று தேவனுடைய வசனத்துக்கு நாம செவி கொடுக்காமல் போவமாக இருந்தால் நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா காலங்கள் உருண்டு போய்கொண்டே இருக்கும், வருஷங்கள் போய்கொண்டே இருக்கும். ஆனால் முடிவிலே ஈட்டிலே ஒரு நாள் ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, திரும்ப நான் சேர்ச்சிக்கு போய் சொல்லப்படுற வசனங்களை கேட்டு என்னை சரிப்படுத்திக் கொண்டு சொல்லி நாம நினைக்க கூடாது. எனக்கு அறிவான தேவ ஜனமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து போகிறது. ஆகவே தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே எனக்கு நான் சொல்றதை கேளுங்க. தயவு செய்து ஆண்டவர் இயேசுவை போய் எழுப்பினார்கள். இயேசு எழுந்தாரு, நிறையாதே அமைதலான்னு சொன்னாரு. உடனே காட்டும் கடலும் கீழ்ப்படிந்தது. இயற்கைகளை கட்டுப்படுத்தும் இறைவாக இயேசு கிறிஸ்துவர் பரிசுத்த நாமத்துக்கு நம் மத்தியிலே மகிமையும் கடமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதா? எனக்கு அறிமானவர்களே, இயேசு காட்டையும் கடலையும் பார்த்து பேசினா, யோசித்து பார்த்தேன், எவன் இயற்கைகளை பார்த்து பேச முடியும்? எந்த ஒரு மனிதன் இயற்கைக்கு கட்டளையிட முடியும்? இந்த உலகத்திலே மிக பயங்கரமான பலத்த சக்தியை சொன்னா ரெண்டு, ஒன்று காட்டு, மற்றது கடல். எவராலும் அவரை கட்டுப்படுத்தும், அவைகளை கட்டுப்படுத்த முடியாது. இன்றைக்கு இருக்கிற எந்த வல்லரசாலும் கூட, எந்த நவீன ஆயுதங்களாலும் கூட, எந்த நீக்குளிய வெப்பன்ஸாலும் கூட காட்டையும் கடலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. அவர்கள் அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள். ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தைக்கு இந்த காட்டும் கடலும் கீழ்ப்படிந்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. சொன்ன உடனே அமைதல் உண்டா இருக்கு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், யோசித்து பாரு. அப்படியான நமக்கு ஒரு காரியம் புலப்படுது, என்ன தெரியுமா? காற்றையும் கடலையும் உண்டாக்கிடவருக்கு தான் அவர்கள் கீழ்ப்படியும். சோ காற்றும் கடலும் அவரால் உண்டாக்கப்பட்டபடியால அவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கும் கீழ்படுகிறது. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று, நீ இந்த இடத்துல நில்லு, உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை மிஞ்சி வராதேன்னு சொல்லி ஆண்டவர் கடல் அலைகளுக்கு கட்டளை இட்டிருக்கார்ன்னு சொல்லி வேதம் சொல்லுறது. ஆகவே அதை உண்டாக்கின ஆண்டவர் மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் வந்தபோது அவர் வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்படிந்தது. ரஷ்யன்னு கொஞ்சம் சற்று கற்பனை போய் படி பார்ப்பேன் தெரியுமா, இயேசு 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் உன்னே விண்ணம் போல மாம்சத்தில் இருந்திருக்கிறார். நாம் கண்ணை திறந்து பார்த்தா இந்த உலகத்தில் நடக்கிற பாவ காரியங்களை பார்க்கும் பொழுதும் பாவ காரியங்களை கேட்கும் பொழுதும் நமக்கே மனசுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன் தெரியுமா, நாம தேவ ஆவியை பெற்றிருக்கிறபடியால் இந்த உலகத்தின் பாவ கிரியைகளை பார்க்கும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப தேவன் பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தின் பாவ கிரியைகளை பார்க்க கஷ்டமாக இருக்குமாக இருந்தால், பாவத்தையே பார்க்க கூடாத பரிசுத்த இறைவன் தேவனுடைய குமாரன் மாமிசத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் எப்படித்தான் இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் அவர் இருந்தாரோ என்று நான் யோசித்து பார்க்கிறேன். எதற்காக தெரியுமோ, இதையெல்லாம் அவர் சகித்தது எதற்காக தெரியுமோ, மாமிசத்தில் இருக்கிற உன்னையும் என்னையும் மீட்டு அக்கறை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறைமகன் இயேசு மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். உனக்காக எனக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாடு, ஸ்தோத்திரம். எனக்கு அறிவானவர்களே, நிறையாதே அமைதியில் கட்டளையிட்டார், உடனே காற்றும் கடலும். சரி, இப்ப என்ன கவனிங்க, காற்று கடலும் அடங்கி அமைதல் உண்டாயிட்டு. இப்ப சீடுகள்லாம் ஒருவர் ஒரு பாக்குறா, மனுஷரா என்ன தெரியுமா, காற்று கடலும் அமர்ந்து போயிட்டு. இப்ப ஆண்டவர் அவங்க பார்த்து ரெண்டு காரியம் சொல்றார். நல்லா கவனிங்க, இயேசு சீடுகளை பார்த்து சொன்ன ரெண்டு காரியம் எப்படி தெரியுமா, ஒன்று ஏன் பயப்படி, ரெண்டாவது ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. ரெண்டு காரியம், ஏன் பயப்படுவீர்கள், ரெண்டாவது ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. நல்லா கவனிங்க, இந்த பயமும் அவவிசுவாசமும் இணை புரியாத நண்பர்கள். இவங்க ரெண்டு பேரும் மிகவும் தோழர்கள். எங்கே பயம் இருக்குதோ அங்கே அவவிசுவாசம் இருக்கும், எங்க பயம் இருக்குதோ அங்க அவவிசுவாசம் இருக்கும். நல்லா கவனிங்க, சோ சீடர்கள் காட்டையும் கடலையும் கண்டு பயந்தார்கள். இயேசு இன்னொரு இடத்துல கடல் அலை மேல நடந்து போகும் பொழுது பேதுரு அவரை கண்டு நீரையானா நானும் நடக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லி கேட்டபோது வாண்டி ஏ சொன்ன போது அவர் நடந்தான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அவர் நடந்து போகும் பொழுது இடநடுவில் அவனுக்குள்ள என்ன டெம்டேஷன் வந்தோ தெரியாது. பைபிள் வேதம் சொல்லுது அவன் என்ன காட்டையும் கடலையும் கண்டு பயந்து அமிழ்ந்து போகும். அப்ப இதுவரைக்கும் அவன் விசுவாசத்தில் நடக்கிறான், விசுவாசம் நட போடுறான், பூர் நட போடுறான், கடல் அலை மேல நடக்கிறது என்பது அற்புதம் தானே இல்லையா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் திடீரென அவன் காட்டையும் கடலையும் பார்த்த போது பயந்துட்டான். நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள், நமக்கு சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்மை பயம்படுத்துது, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்ம விசுவாசத்திலே அமிழ்ந்து போக பண்ணுது. ஆனா ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமா, நாம் கடல் அலைகளுக்குள்ளே அமிழ்ந்து போக அல்ல, கடல் அலைகளை மிதித்து நடக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்தாரே ஒழிய கடலுக்குள்ளே அமிழ்ந்து போக ஆண்டவர் நம்மை அழைக்குவார். அவன் எந்த ஒரு விசுவாசியும் கடலுக்குள்ளே அமிழ்ந்து போக, இந்த உலகத்துக்குள்ளே அமிழ்ந்து போக ஆண்டவர் அழைக்கவில்லை, அவைகளை மிதித்து ஜெயம் எடுக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்க கர்த்தருடைய நாமத்தை பயப்படும். ஆகவே பேதுரு பயந்து கண்டு பயந்து அமிழ்ந்து போறான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அறிவு இந்த விசுவாசத்துக்கு எதிரி பயமாகும், அவவிசுவாசத்துக்கு நெருங்கின நண்பும் பயமாகும். எங்க பயம் இருக்குதோ அங்கு அவவிசுவாசம் வந்து ஆவே பேதுருக்குள்ள பயந்தார், அவவிசுவாசம் வந்தார், அமிழ்ந்து போனார். நான் உங்களை சொல்லுகிறேன், நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் நாம பயந்து அவவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் தேவனை விட்டு தூரமாய் போய்கொண்டே இருப்போம். இது அவவிசுவாசம் என்றது ஒரு கொடிய பாவம், ஒரு பொல்லாத பாவம். நல்லா விலகி கொள்ளுங்க, இந்த அவவிசுவாசம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள இருக்காது. யூனோ வை, அவர்கள் தான் அவவிசுவாசிகள் ஆயிடுது. ஆகவே அவர்களுக்குள்ள அவவிசுவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தான் இருளாக இருக்கிறார்களே, ஆகவே அவர்களுக்குள்ள அவவிசுவாசம் அவர் சொல்ல முடியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தான் அவவிசுவாசம் இருக்கும். சோ அவவிசுவாசி, ஆனால் விசுவாசிக்குள்ள தான் அவவிசுவாசம் வரும். ஏன்னா நம்மை திரும்ப அவவிசுவாசிகள் ஆகிறது, அவர் நம்ம ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். நல்லா விளைக்கணுங்க, அவவிசுவாசம் வந்துட்டா நாம் அக்கறைக்கு போகாதபடி அது நம்மை தடுத்துவிடும். இதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இவரு நிருபத்தில் அவவிசுவாசத்தினாலே அவர்கள் பிணங்கள் வனாந்திரத்திலே விழுந்தது. யாரு? அழைக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவன் வழிநடத்தின ஜனங்கள், உண்மைதான். ஆனால் இஷ்டவேலைகள் அவவிசுவாசத்தினாலே கானானுக்குள்ள பிரவேசியாதபடி அவர்கள் இடையிலே அவருடைய பிணங்கள் விழுந்தது சொல்லி நாம இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டுகள் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. ஆகவே கருமான தேவ ஜனமே, அவவிசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது சத்துரு நம்மை மேற்கொள்ளவும், அவவிசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது பிரச்சனைகள் நம்மை மேலோங்கவும் இடம் இருக்குது. ஆகவே நம்முடைய வாழ்வில் வருகிற பிரச்சனைகளை விசுவாசத்தினாலே நாம ஜெயிக்காம போவோம் சொன்னால் நாமும் அக்கறைக்கு போறது தடைபடுறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே கருமான தேவ ஜனமே, நான் உங்களை சொல்றதை நீங்க கேட்காம போகலாம். இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ நோ வாட் ஐ ப்ரீச். எனக்கு தெரியும் எவரவர் கேட்பாங்க, எவருக்குள்ள வசன போதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஒரு நாளைக்கு நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்போம். ஆகவே கருமானவர்களே, தேவனுடைய வசனத்தை கேட்டு நாம் ஜாக்கிரதாவுகளை கைக்கொள்ளுவோமாக இருந்தால் இவைகளை தப்பி தாண்டி ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிற அக்கறைக்கு போய் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் சொல்றேன் கேளுங்க, அவவிசுவாசம் ஒரு பயங்கரமான பாவம். அது அக்கறைக்கு போகாதபடி நான் தடை செய்யும். என்ன நடந்திருக்குது? இயேசு எழுப்பினாரு, காற்றை கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினாரு. இப்ப சீடர்கள் ஒருவரும் பார்க்கிறாங்க, காற்று அமைதலாயிட்டு. இயேசு அவங்களை பார்த்து கேட்டாரு, ஏன் பயப்பட்டீங்க, உங்க விசுவாசம் எங்க? சோ அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு செய்த இந்த காரியத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. யாரு? சீசர். இயேசு கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்ன போது அவைகள் அமர்ந்து அமைதி உண்டாயிட்டது இல்லவா? இந்த காரியம், இதே காரியத்தை இவங்க செஞ்சிருக்கோம். இவங்கள் எழும்பி இயேசுவின் நாமத்தில் இறையாதே அமைதலாயிருந்து அந்த இடத்துல அவங்க சொல்லி இருந்தா காற்றும் கடலும் அவங்களுக்கு கீழ்படுது. அதைத்தான் அவங்க செய்யல. அதைத்தான் அவங்க செய்திருக்க வேண்டும், ஆனா அதைத்தான் அவங்க செய்யல. நடவடிக்கைகள் ஏன் தெரியுமா? சூழ்நிலை பார்த்துட்டாங்க, சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போயிட்டாங்க. ஆகவே விசுவாசம் பிரேக் அவுட் பண்ணாம போயிட்டு, விசுவாசம் செயல்படாம போயிட்டு. ஆகவே அவர்கள் செய்ய வேண்டியது அவர்கள் செய்யல, மாறாக அவர்களுக்குள்ள பயம்தான் அதிகரித்தது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கேட்டாரு, ஏன் பயப்பட்டீங்க, மட்டுமல்ல உங்கள் விசுவாசம் எங்கே? பற்பல சந்தர்ப்பங்களில் அவவிசுவாசத்தினாலே நாம் தோல்வி அடைகிறோம், துவண்டு போகிறோம், பிரச்சனைகளை பேஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம். இட் இஸ் ட்ரூ, நம்முடைய வாழ்வில் போராட்டம் இருக்கிறது உண்மை, நெருக்கடி இருக்கிறது உண்மை, கஷ்டங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா அவரை அறியாம நம்முடைய வாழ்வில் ஒன்றும் வராது. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை இல்லைவா? அவருடைய கருத்தில் இருக்கிற உன் மதிர்கள், என் உள்ளங்களில் உன்னை வரைந்து வைத்திருக்க உன் மதிர்கள் எப்பொழுது எனக்கு முன்பால். இந்த உலகத்தில் யாரு என்னை மறந்தாலும், யாரு உன்னை மறந்தாலும், ஒரு இமைப்பொழுது கூட மறவாத ஒருவர் நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டு. நான் கேட்கிறேன், உன்னை பெற்றவர் கூட எப்பொழுது உன்னை நினைக்க முடியாது, நீ கட்டினவர் கூட எப்பொழுது உன்னை நினைக்க முடியாது. ஆனால் நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரோ எப்பொழுதும் நம் நினைவாக இருக்கிற, இதை நீ நம்புவாயோ? எப்பொழுதும் நினைவாக இருக்கிற ஒரே ஒருவர் நீ ஆராதிக்கிறவர் தான். ஏன்னா உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறார், உன்னை பார்த்துட்டு இருக்கிறார். சோ உன் பதில்கள், உன் காரியங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே அவருடைய கைவிட மாட்டார், அவருடைய விட்டு விலக மாட்டார். கர்த்தருடைய நாமத்தை கேட்கிறேன், உத்தமமாக கர்த்தரை சேவித்து தேவனால கைவிடப்பட்ட ஒரு மனிதனை நீங்க காண முடியுமா, காட்ட முடியுமா? உத்தமமாய் ஆண்டவரை சேவித்து தேவனால கைவிடப்பட்ட ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு அறிவான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். படகிலே ஆண்டவர் சீசைகளோடு இருந்தது போல இன்றைக்கும் இயேசு உங்களோடு தான் இருக்கிறாரு, உங்கள் வாழ்க்கைப்படுத்த தான் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யவும், தேவையான நேரங்களிலே உங்களுக்கு அற்புதம் செய்யவும், நெருக்கடிகளிலிருந்து விடுதலாக்கவும், கஷ்டக துன்பங்களிலிருந்து உங்களை காக்கவும் ஆண்டவர் இயேசு உயிரோடு உங்கள் வாழ்க்கை படகில் இருக்கிறார். ஆகவே அவரை துக்கப்படுத்தாமல் அவரை கிட்டி சேருவோம், அவவிசுவாசத்துக்கு விடை கொடுப்போம், ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சோ இப்ப காற்றும் கடலும் அமர்ந்தது என்று சொல்லிக் கொண்டாங்க தெரியுமா? அப்போ சரி, இவர் யாரோ? காட்டும் கடலும் கீழ்படியது. கேட்டீங்களா? அந்த சம்பவம் வரைக்கும் இயேசு யார் என்றும், அவர் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதையும் சரியாக அப்போஸ்தலர்கள் அந்த நிமிஷம் வரை அறியல். ஆகவேதான் இவர் யாரோ காற்றும் கடலும் இவரை கீழ்படுகிறது அப்படின்னு அர்த்தம் என்ன? காற்றும் கடலும் இவர்கள் இவருக்கு வார்த்தைக்கு கீழ்படியும் என்கின்ற நம்பிக்கை அதுவரை அவங்களுக்கு இருக்கல. இவர் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும் என்றதும் அதையும் அவங்க விசுவாசிக்கல. அப்படி விசுவாசித்தால் இயேசு செய்த காரியத்தை அவங்க செஞ்சிருக்கணும். ஆண்டவர் இயேசுடைய வல்லமையும் அவர் யார் என்பதை சரியாக தெளிவாக அவர் அறிந்திருந்தால், புரிந்திருந்தால், இவர் யாரோ காட்டும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிது என்று அவங்க ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு இடம் இல்லையே. பட் ஜீசஸ் இயேசு என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சில இடத்துல யோசிப்பேன், இயேசு தட்டிகர் அற்றவர் என்ற தலைப்புல ஏழு காரிக்கிட்டத்து ஒரு ரேடியோ புரோகிராம் செய்தேன். இயேசு தட்டிகர் அற்றவர், அதுல ஒன்று என்ன தெரியுமா? ஒருவரும் பேசாத வார்த்தைகளை இயேசு பேசியிருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்தியா படிக்கான் சேலக், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த உலகத்தில் எந்த மகானும் சொன்னதாக நாம கேட்டதில்லையே. இந்த உலகத்தில் எந்த தெய்வ பரப்புகளும் இப்படி சொன்னதாக, தெய்வ பரப்புன்னு சொல்றாங்களோ, எவரும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னதாக நாம் அறியோமே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை மற்றவர்கள் சொன்னால் என்ன நடக்கும் என்பதை அவர்களும் அறிவார்கள், நாமும் அறிவோம். எனக்கு அறிவானவர்களே, பட் இயேசு சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இறையாத அமைதலா இருந்தாரு. காற்றும் கடலும் அவருக்கு சேர்ந்தது கீழ்ப்படிந்தது. பட் அவனு கேட்கிறேன், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது? காற்றையும் கடலையும் அதட்டி ஆண்டவர் இயேசு அமைதி உண்டாக்கி அற்புதம் செய்தாரு. சோ ஆண்டவர் இயேசு உன்னுடைய வாழ்விலே அலைபோதுகிற பிரச்சனைகள், உன்னுடைய வாழ்விலே காணப்படுகிற பெருங்காட்டுகள், சுழல் காட்டுகளை அதட்டி அமைதிப்படுத்த ஆண்டவர் இயேசுவாலும் முடியாத, கொஞ்சம் யோசிச்சு பார். காட்டையும் கடலை கூட அமைதியாக்கின ஆண்டவர் இயேசு, உன்னுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி உனக்கு ஒரு அமைதியை தர ஆண்டவர் இயேசுவாலும் முடியாத. அருமை விசுவாசி, நான் விசுவாசம் எங்கே? பட் வாட் வி சே, வி பிலீவ் இன் காட். வாட் வி சே, வி ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் காட். The anointed person. நெருக்கடிகள் வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு வரும். இவர் யாரோ காட்டும் கடலும் கீழ்ப்படுகிறது. அவர் சொன்ன இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. கடலை இயேசு இறையாதே அமைதலான்னு சொன்ன பொழுது இவங்க கடலையும் காட்டையும் படகுல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்க 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 காட்டு அமைதியாகுது, கடல் அமைதியாகுது. இந்த ஆச்சரியத்தை எப்படி சொல்லி விவரிக்கிறது? தே கேனாட் இமேஜின் தட். அவங்க அவங்களால அது ஜீரணிக்க முடியல. கண்ணுக்கு முன்பாக அடிச்சு கொந்தளிச்சு கொண்டிருந்த காட்டும் கடலும் ஆண்டவர் சொன்ன உடனே அது அமைதியாகி கொண்டிருக்கிறதை, அது அது அமர்ந்து போகிறத கண்ணால பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டு இதோ காட்டு கடல் அமைதியாகிறது. எதற்கு? ஆண்டவர் வார்த்தைக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து அணுவாயுதங்களுக்கும் அணுவாயுதங்களுக்கும் இல்லாத வல்லமை நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையில உண்டு என்று சத்தியத்தபடிதான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பவே அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்க வேத வாக்கியத்தின்படி அவர் சொன்ன உடனே காட்டும் கடலும் கீழ்ப்படிந்தது, அமைதி உண்டாயிட்டது, அற்புதம் நடந்தது. இந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். வேற எங்கும் இல்லை, உன்னோடு இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் வரும் நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருந்து நம்மை விடுதலையாக்கி அக்கறை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்திருக்கிறாரு, நமக்குள்ள வாழுகிறாரு. மறந்துடாதீங்க, எந்த போராட்டத்திலும், எந்த கஷ்டத்திலும், எந்த துன்பத்திலும் ஆண்டவர் இயேசு உங்களோடு தான் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். துன்பங்களை கண்டு அவர் உங்களை விட்டு விலகி போறதில்லை. அதே நேரத்தில் நீ துன்பப்படுற நேரத்தில் அவருடன் பார்த்து சந்தோஷப்படுறதும் இல்லை. எனக்கு அறிவான உங்களை, ஒருபோதும் தேவன் உங்களை கைவிட மாட்டாரு. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தினால ஜெபித்து ஜெயமடுங்க. அக்கறை போய் சேர்வோம், அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம், பரம ராஜ்யத்திலே போய் பங்கடைய ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் நமக்குள்ளே வந்து வாழுகிறார். ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்பி ஏமாந்து போகாதீங்க. இந்த உலகத்தின் காரியங்களை சிக்கி அழைக்கப்பட்ட அழைப்பை இழந்து அக்கறை போகாதபடி இடையிட தயவு செய்து தடைப்பட்டு நின்றாதீங்க. அவர்களுடைய புனங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அதுபோல அழைக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவ ராஜ்யத்தை மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்குது. ஆனால் ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள். நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவருடைய சேவனு, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய பாக்கியம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். படகிலே அப்போஸ்தலரோடு சென்ற ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிறார், உன் வாழ்க்கை படகில் இருக்கிறார், உனக்கும் ஜெயம் தருவார். என்ன கவனிங்க, இயேசு வாழ்க்கை படகில இருந்துட்டா, நாம் அவரோட இருந்துட்டா, நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேருவோம். அது என்ன காற்றடிச்சால் நாம போய் சேரும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில என்ன போய் அடிச்சாலும் நீங்க போய் சேரக்கூடிய இடத்துல சேருவீங்க. இருந்தால் உங்கள் வாழ்க்கை படையில ஆண்டவர் இயேசு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார் ஜெபம் பண்ணுமா. ஸ்டார்ட் அப் பிளேஸ்.